الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين محمد بن عبد الله مبعوث رب العالمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأتم الحج والعمرة لله وقال أيضا رب العزة تبارك وتعالى إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل وقال أيضا حبيبنا محمد صلى الله عليه وسلم لا يستقيم إيمان عبد حتى يستقيم قلبه ولا يستقيم قلبه حتى يستقيم لسانه أو كما قال عليه الصلاة والسلام جمعة من كلمة ينرأي ويبتع الله من إلا مندي اعتقاف لينية توڑا مرندركم الله إن اللي جارك لي الله رب العزة نمي فليت ون فريبالي كغر ون نمسغل تيوي غلي ينرأي ويبتع ترزر عند والله رحمن எந்த நோக்கத்திற்கு உலகத்தில் படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நல்லவர்களாக நாளை வறுமையில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்குகிற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் அனைவரும் ஆக முயற்சி செய்ய வேண்டும் எனவும் அந்த ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எவைகளை செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கிறானோ எந்த செயல்களினால் அல்லாஹ் கோபம் அடைகிறான் என கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்களோ எந்த உலக வாழ்வு நாளை வறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்களோ அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் ஷைத்தானியத்தான சிந்தனைகள் செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹுவினால் தரப்பட்ட அருள் நிறைந்த மார்க்கம் ரமலான். அந்த ரமலானை முடிவுற்றதற்கு பிறகு அல்லாஹ் ஷவ்வால் என்ற மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் 18 நாளை இன்று நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமிய இறுதி கடமை என்ற ஹஜ்ஜுடைய மாதமாக அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அருமை ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுடைய மாதத்திலிருந்து ஹஜ்ஜுடைய தயாரிப்பை பற்றி நம்முடைய உம்மத்துக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்ற வார்த்தையின் மூலமாக ஹஜ்ஜுடைய கடமை என்பது அது சில மாதங்களில் நிறைவேற்றப்படுகிற ஒரு கடமையாக இருக்குகிறது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நியத்து செய்து அதனுடைய தயாரிப்பை செய்திருக்கிறீர்களோ அல்லது யாரெல்லாம் குடும்பத்தில் ஹஜ்ஜுக்குரிய தயாரிப்பை செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியுமோ அவர்கள் இப்பொழுதிருந்தே ஹஜ்ஜுடைய அமல்கள் எப்படி செய்யப்பட வேண்டும், எந்தெந்த இடங்களில் என்னென்ன அமல்கள் செய்யப்பட வேண்டும், எந்த இடத்தில் கூடுதலான நேர காலங்கள் கணிக்கப்பட வேண்டும், எந்தெந்த இடத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்தெந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை குறிப்பாக கேட்டிருக்கிறார்கள் என்பன போன்ற ஹஜ்ஜுடைய குறிப்பான பாடங்களை படித்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு அவசியமும் அவசரமான ஒரு கடமை என்பதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு போகுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறான். நம்முடன் வருகிற மக்களை பார்க்குகிற பொழுது ஏதோ பணம் இருந்தது எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையா என கேட்டார்கள், பணம் இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என சமூகம் நம்மை குறை பேசுவார்கள் என்பதற்காக பலர்களும் பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு பயணத்தை வந்து அந்த பயணத்துக்குரிய நாட்களை கழித்ததை போன்று மீண்டும் தாய் நாடு திரும்பி வருகிறார்கள். இனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு என்பது அப்பேற்பட்டது ஒன்று அல்ல. ஹஜ்ஜு என்பது எவ்வாறு தொழுகை தன் மீது கடமை என்ற உணர்வுடன் தொழுகிறோமோ, நோன்பு என்பது என் மீது கடமை என்ற உணர்வுடன் நோன்பை நோற்றோமோ, ஜக்காத் என்பது என் மீது கடமை என்ற உணர்வுடன் அதற்குரியவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றினோமோ, இது போன்று சகோதரர்களே, யாருக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ, யாருக்கு செல்வங்களை அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறானோ, அந்த செல்வம் பெற்ற மக்கள், ஹஜ்ஜுக்கு செல்ல முடியுமான பொருளாதார வசதி படைத்த மக்கள், இது என் மீது கடமை என்ற உணர்வோடு செல்வது அவசியம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹஜ்ஜுடைய பாடங்களை சூரா பக்கரா அதுபோன்று சூரா ஆல் இம்ரான் போன்ற பகுதிகளில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, யார் ஹஜ்ஜுக்கு தயாராக இருக்கிறார்களோ, யாருக்கு அந்த செல்வ வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ, அவர்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகுவது ஒரு பக்கம், அந்த ஹஜ்ஜுக்கு தயாராக இருப்பவர்கள் அதனுடைய கடமைகளை சரிவர தெரிந்து அறிந்து அதனை நிறைவேற்றுவது ஒரு பக்கம். எந்த அளவுக்குன்னு மக்கள், சில மக்கள் வாராங்க வாழ்க்கையில தொழுகண்டா என்னண்டே தெரியாத மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறான். தொழுகண்டா என்னன்னு தெரியல, தொழுகைக்கு சப்புல எப்படி நிக்கிறன்னு தெரியல, சப்புல நின்றா எந்த பக்கம் முன்னோக்குகிறதுன்னு தெரியல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனிமானவர்களே, தொழுகையை பற்றி தெரியாதவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள், எந்தெந்த அமல்கள் எப்படி அவர்கள் செய்வார்கள்? இது போன்றவர்கள் தான் கிளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதை போல ஒவ்வொரு காரியத்தையும் அங்கிருக்கக்கூடியவர் பொறுப்புள்ளவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்கிறார்கள் என்றால் பொருத்தமானது. ஆனால் ஏதோ படம் இருந்தது என்பதற்காக வந்து தங்கிவிட்டு வந்தோம், வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வந்தோம், அழகாக காட்சிகளை கண்டுவிட்டு வந்தோம் என்றும் சிலர்களுடைய ஹஜ்ஜை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்தவர்களிடத்தில் சில காரகுசாரிகளை கேட்டுகிற பொழுது சர்வான கடமைகளை கூட சரிவர நிறைவேற்றாமல் நாடு திரும்பி வந்திருக்கிறார்கள் என்ற மிக கஷ்டமான செய்திகளும் நம்முடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வே, ஹஜ்ஜுடைய கடமை என்பது சாமானியமானதல்ல. யார் ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றாது திரும்புகிறார்களோ அவருடைய ஹஜ்ஜு பாக்கிலாக ஆகிவிடும். அடுத்த வருடம் அவர்கள் அவசியம் தன்னுடைய வாழ்க்கையில் தான் நிறைவேற்றி பாக்கிலான அந்த ஹஜ்ஜை அவசியம் சரியாக நிறைவேற்றுவது நிறைவேற்ற வேண்டும். எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்குரிய வசதி வாய்ப்புகளை யாருக்கு தந்திருக்கானோ அவர்கள் ஹஜ்ஜுடைய பாடங்களை படித்துக் கொள்ளுமாறு மிக அன்புடன் வேண்டுகிறோம். குறிப்பாக துஆக்களை பாடவிட்டுக் கொள்ளுங்கள். அங்கு போய் பார்க்குகிற பொழுது துஆ கேட்க தெரியாத மக்களும் வருகிறார்கள். எப்படி துஆ கேட்கிறது, என்ன துஆ கேட்கிறது என்று அடுத்தவர்களை சுரண்டி சுரண்டி கேட்கிற மக்களும் இருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய உலமாக்கள் துஆக்களை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த துஆவில் இருந்து அவர்கள் மஹரூமாக்கப்பட்டவர்களாக, அந்த துஆவிலுடைய பாக்கியம் கொடுக்கப்படாதவர்களாகவும் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் என்னென்னலாம் படிக்கிறாங்க மக்கள், உலகத்தில் எந்தெந்த காரியங்கள்லாம் படிக்கிறார்கள், ஒரு வியாபாரம் செய்ய முற்படுகிற பொழுது நாலு பேரிடத்தில் அந்த வியாபாரத்தை பத்தி கேட்கிறாங்க, அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட தகவல்களை திரட்டுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு ஒரு வியாபாரத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் எப்படி செல்வது, யாருடன் செல்வது, எங்கு போய் தங்குவது, யாரிடத்தில் இந்த சாமான் வாங்க முடியும், எந்த கடைக்கு ஏறி இறங்க முடியும், எந்த ஏஜென்ட் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் வியாபாரத்தில் விசாரிப்பவர்கள் அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்கிற பொழுது அதை படிக்காமல் அதை பற்றி தெரியாமல் அங்கே வருகிறார்கள் என்பது மிக கவலையான விஷயம் சகோதரர். எனவே கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற போகுகிற நாம் ஹஜ்ஜுடைய அமல்களை சரியான முறையில் தெரிந்து செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை பற்றி குது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்தில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை எப்படி செய்வது என்ற பாடத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னது அவர்களுக்கு மட்டும் முடிந்து போனது அன்று அல்ல, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்களா, அந்த ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்றுதல் என்பதை என்னிலிருந்து நீங்கள் பாடமாக பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ஜி செய்தார்கள், எந்த இடத்தில் தங்கியிருந்தார்கள், எப்படி நேரம் கொடுத்தார்கள், எந்த இடத்தில் எந்த அமலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், எப்படி துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை மிக அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். படித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள். இதில் ஒரு பகுதி பேசுவதாக இருந்தால், ஹஜ்ஜுடைய காலங்களில் பொதுவாக ஹஜ்ஜுக்கு தயாராக கூடிய மக்கள்ல பெண்களும் தயாராகுவாங்க. பெண்கள் நினைக்கிறது என்னண்டா, எந்த மாப்பிள்ள தான் என்ன ஹஜ்ஜுக்கு கூட்டு போகும், எனக்கிட்ட தள்ளி இல்ல, எனக்கிட்ட பணம் இல்ல, ஹஜ்ஜுக்கு போறதுக்குரிய பொருளாதார வசதி என்னிடத்தில் இல்ல, எந்த மாப்பிள்ள தள்ளி சேர்த்துதான் என்ன ஹஜ்ஜுக்கு கூட்டு போகணும். இல்ல சகோதரே, ஒரு மனைவியை தன் கணவன் ஹஜ்ஜுக்கு கூட்டி கொண்டு செல்ல வேண்டும் என்ற கடமைப்பாட்டை இஸ்லாம் ஒரு கணவரின் கடமையில் அல்லாஹ் வைக்கவில்லை. மாற்றமாக ஒரு பெண்ணிடத்தில் எப்பேற்பட்ட பொருளாதார வசதி இருக்கிறதோ அந்த பொருளாதார ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமான அளவு இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண் தயாராக வேண்டும். அந்த பெண்ணுக்கு உதவியாக, அந்த பெண்ணுக்கு துணையாக கணவன் இருக்கலாம், அல்லது கணவன் அல்லாத ஏனைய குடும்பத்தில் மகரமான ஆண்கள் இருக்கலாம். சில பெண்களத்தில் பல லட்சம் ரூபாய் பெறுமதி உள்ள தங்கங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனையில் வருவதல்ல, இந்த தங்கம் எனக்குரியது, இந்த தங்கத்தினுடைய பெருமதியை பார்த்துகிற பொழுது பல வருடங்கள் ஹஜ் செய்வதற்கான அந்த வசதியை நான் பெற்றிருக்கிறேன் என்ற சிந்தனை பெண்களுக்கு வருவது மிக மிக குறைவு. எனவே இந்த விடயங்கள் பெண்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமான பண வசதி அவருடைய இருக்குகிற சேமிப்பான தங்கங்களில் இருக்குமையாக இருந்தால் அந்த தங்கம் அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய பொருளாதாரம் அவரிடத்தில் இருக்குகிறது என்பதை அங்கே சுட்டிக்காட்டுகிறது. ஒரு பகுதிதான் நம்முடைய சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. செவ்வாளுடைய மாதம் வந்துட்டா குடும்பங்களை எல்லாருமே திருமணத்துக்கு தயாராகுகிற ஒரு வளமை. செவ்வாளுடைய மாதம் வந்துட்டா எல்லோருமே திருமணத்துக்கு தயாராகுகிற ஒரு வளமையை கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நன்னடியார்களே, அதற்கு இப்படியும் ஒரு காரணம் இருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவ்வாளுடைய மாதத்தில் தான் என்னை நிகா செய்தார்கள். அதே செவ்வாளுடைய மாதத்தில் தான் என்னுடத்தில் முதலில் குடும்ப உறவை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். என்னை விடவும் நபி அவர்களுக்கு மிக இன்பகரமான பெண்மணி யார் இருக்கிறார், என்னை விடவும் நபியுடைய மனைவியர்கள் மிக அன்பான மனைவி யார் இருக்கிறார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டதாக செய்தியை சொன்னதாக செய்தியை நம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இதுவும் செவ்வாளுடைய மாதத்தில் நம்முடைய மக்கள் நிக்காஹுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணமாக அமையலாம். இன்றைய தலைப்பில் முக்கியமான பகுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிக்காஹ் என்று வருகிற பொழுது அதற்கு அல்லாஹ் சில கடமைகளை வைத்திருக்கிறார். யார் யாரை நிக்காஹ் செய்ய வேண்டும் என்றொரு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார். நிக்காஹ் செய்கிற பொழுது ஒரு பெண்ணுக்கு அந்த நிக்காஹை நிறைவேற்றி வைப்பதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை உள்ளவர்கள் யார் யார் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இஸ்லாமிய பாடத்தில் அழகாகவே சொல்லி தந்திருக்கிறார். வாலிபர்களும் தான், அதே போல யுவதிகளும் தான், பெண்களும் தான், அவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு பெத்தெடுத்த உமா வாப்பாட எந்த ஒரு மன திருப்தியும் இல்லாம எவ்வளோ வாய சிரிச்சா பல்ல காட்டினா என்பதற்காக வேண்டி, அல்லது எவ்வளோ ஒருத்தன் தன்னை விரும்புகிறான் என்பதற்காக இரண்டு பக்கத்திலும் சிலர்கள் சிலர்களை விரும்பி குடும்பத்தினுடைய எந்த ஒத்தாசைகளும் இல்லாமல், எந்த துஆக்களும் இல்லாமல், குறிப்பாக பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையருடைய உல சந்தோஷம் இல்லாமல் பல வாலிபர்களும் பல யுவதிகளும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதாக இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு உரிய வழி என்று சொல்கிற ஒருவர் இருந்தாக வேண்டும். அந்த வழி என்று சொல்லுகிற ஒருவர் அவருக்கு தான் தன்னுடைய பொறுப்பில் இருக்குகிற பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குகிற முழு உரிமையும் இருக்குகிறது. அவர் யார்? பெற்றெடுத்த தந்தை என்பது முதல் அந்தஸ்தை பெறுகிறார். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்குகிற பொழுது அந்த பெண்ணுக்கு பொறுப்புள்ளவர் பெற்றெடுத்த தந்தை. அந்த தந்தை இல்லாத பொழுது, அவர் இறந்து விட்ட பொழுது, அந்த பெற்றெடுத்த தந்தையின் தந்தை, அப்பா என்று சொல்கிறோமே, வாப்பட வாப்பா என்று சொல்கிறோமே, இவர் அங்கே உரிமை பெறுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தில் இன்னும் விளங்காத மக்கள் இருக்கிறாங்க. திருமணம் செய்து கொடுக்குகிற பொழுது சில மக்கள் தத்தெடுத்த பிள்ளைகளை, தத்தெடுத்த பிள்ளைகள் என்று சொன்னால் தான் தனக்கு குழந்தைகள் இல்லாத நிலைமையில தன்னால் வளர்க்கெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தான் வாப்பா என்ற நிலைமையில அந்த பெண்களை திருமணம் செய்து கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள், அல்ல கொடுத்தும் இருக்கிறார்கள். இப்படி பார்த்துகிற பொழுது எத்தனையோ நம்முடைய குடும்பத்தில் இருக்குகிற பெண்களுடைய திருமணங்கள் அது இஸ்லாமிய பார்வையில் செல்லுபடி அற்ற திருமணமாக நடைபெற்றிருக்கிறது. திருமணம் என்று சொல்லவே முடியாது அந்த அந்த பந்தத்திற்கு. அதை வைத்துக் கொள்கிறார்கள், எங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு, நாலஞ்சு பிள்ளைகளுக்கு உமா வாப்பா நாங்க அடிப்படை அசல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த திருமணம் இஸ்லாமிய பார்வையில் செல்லுபடி அற்றது. காரணம் என்னது? தன்னை அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்திருப்பவர் சொந்த வாப்பா அல்ல, பெற்றெடுத்த வாப்பா அல்ல, மாற்றமாக வளர்க்கெடுத்த வாப்பா, தத்தெடுத்த வாப்பா. இவருக்கு இஸ்லாமிய பார்வையில் அவர் பல வருடங்கள் அந்த பெண் குழந்தையை வளர்த்திருக்கலாம், அந்த பெண்ணுக்குரிய உதவிகளை செய்திருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால்
திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒரு உரிமையை தத்தெடுத்த வாப்பாவுக்கு இஸ்லாம் வழங்கவில்லை. அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துவதாக இருந்தால், அந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு தன்னுடைய மனைவி பாலூட்டி இருக்கிறார் என்றிருந்தால், அந்த தத்தெடுத்த வாப்பா இவனுக்கு மஹரமியத் என்று சொல்லக்கூடிய, அந்த ஹராம் என்று சொல்லக்கூடிய சூழல் என்பதும் ஏற்படுகிறது. தன்னுடைய மனைவி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பால் கொடுத்தா, இப்ப அந்த புள்ள தன்னுடைய பிள்ளைய போலதான், ஆனாலும் கூட அப்பேற்பட்ட வாப்பாவாக இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு இஸ்லாம் விலாயத் என்று சொல்கிற அந்த உரிமையை இஸ்லாம் வழங்கவில்லை. அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்க குடும்பங்களில் இது இருக்கலாம், நம்முடைய பலர்களுடைய குடும்பத்தில் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் என்று சொல்வதை விட இன்னும் எங்களோட சமூகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கண்டா, நான் 10 வருஷம் இந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறேன், 15 வருஷம் வளர்த்திருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த புள்ள பெறப்பட்டதுக்கு பிறகு முதல் முதல்ல பெத்தெடுத்த தாய் இந்த புள்ளைய வீட்டுக்கு கொண்டு போகல, நான் தான் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு 20 வருஷம் இந்த புள்ளைய நான் என்னுடைய புள்ளையை போல வளர்த்திருக்கிறேன், எப்படி இன்னொரு ஆம்பளைக்கு இந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களோட மனசு இடம் கொடுக்குதோ இல்லையோ, அல்லாஹ் இடம் தரவில்லை, அல்லாஹிடம் தரல. இஸ்லாமிய சட்டம் என்பது நாங்க நீங்க உருவாக்கி கொண்ட சட்டம் அல்ல, இஸ்லாமிய சட்டம் என்பது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து தந்த சட்டம். இதுல எங்கட உங்களோட யோசனை, எங்கட உங்களோட அபிப்பிராயம், எங்கட உங்களோட விருப்பத்துக்கு அங்க இடமே இல்லை சகோதரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அஹ்சாபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் கிய்ரது மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதுதான் சட்டம் என்று ஒன்றை நிர்ணயம் செய்து விட்டால், முடிவு செய்து விட்டால், அதில் மாற்றம் செய்வதற்கோ அல்லது அதற்கு மாற்று வகையான அபிப்பிராயங்களை அமைத்துக் கொள்வதற்கோ எந்த ஒரு ஈமானியத்தான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகாரம் இல்லை என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமூகத்தில் நடந்தே இருக்கிற மிக கவலைக்குரிய செய்திகள் சகோதரர்களே, தன்னுடைய சொந்த பிள்ளை இல்லாத எத்தனையோ பெண்களுக்கு மாமாரமார் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய பேத்தி எந்த வகையில பேத்தி யாரு, தன்னுடைய மகள் புள்ள பேத்தி என்ற அப்பா இருக்கிறாரு, உம்மட வாப்பா இவர் தன்னுடைய பேத்தி என்று பல பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்க சொல்றோமே, காதி கோர்ஸுகள்ல காதிமார்கள்ட்ட டிவோர்ஸ் கேஸ் அதிகமாக நடக்குதாம், நிக்காக நடப்பதை விடவும் நடந்தேறிய நிக்காவுக்குரிய பிரிவுகள் தான் டிவோர்ஸ் தான் நடக்குதாம் என்று சொல்லுகிறோமே, அதை உருட்டி அசல் திரட்டி பார்த்தா அங்க நடந்தே இருக்கிற விஷயம் நான் ஆரம்பத்தை சொன்னதுதான் சகோதரன். இஸ்லாமிய முறையற்ற திருமணங்கள் நடந்தே இருக்குகிறது திருமணம் என்ற பெயர்ல, ஆனால் அது திருமணம் அல்ல. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பிரிக்கப்பட வேண்டியவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள். எங்கள் ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய பார்வையில் அவசரமாக பிரித்து வைக்கப்பட வேண்டியவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள். எப்படி வாழலாம் சகோதரர்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெயர்ல பள்ளிகள் நிக்காக நடந்துச்சாம், அந்த ஹஸரத் நிக்காஹ் பயான் செஞ்சாராம், அழகான செய்திகளை சொன்னாராம், இத்தனை தகானுக்கு பெண் வீட்டார் சாப்பாடு போட்டாங்களாம், அதை விட வலிமாவுடைய சாப்பாடு கிராண்டா நடந்துச்சாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவல்ல சகோதரர்களே சங்கதி, இதெல்லாம் செஞ்சுட்டு எங்கட சமூகம் நினைக்கிறாங்க, எங்கட பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் முடிச்சு செஞ்சு வச்சுட்டோம். ஆனா அடிப்படை என்பதே அந்த கோணலாக ஆகிருச்சு. சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல், எந்த திருமணங்கள் இஸ்லாமிய முறைக்கு மாற்றமாக அடிப்படை அர்த்தமற்றதாக நடைபெறுகிறதோ, அந்த ஆணும் பெண்ணும் இஸ்லாமிய பார்வையில் அவசரமாக பிரித்து வைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது அன்பின் சகோதரர்கள். இப்படி பல திருமணங்கள் நடந்தே இருக்கிறது, எங்கட சமூகத்தில் இதுவிடயமாக திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் சகோதரர்களே. சொந்த வாப்பா அல்லது வாப்பாவுடைய வாப்பா அல்லது அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரனுடைய ஆண் பிள்ளைகள் அல்லது வாப்பாவுடைய தம்பி நானா சாச்சா பெரியப்பா என்று சொல்கிறோமே, இவர்கள் சிலாக்கள் சாட்சா பெரியப்பா அந்த வழியுடைய கேட்டகரியில சேர்க்கிறாங்க, சாட்சியிட மாப்பிள்ளையே பெரியம்மாவுடைய மாப்பிள்ளையே, இவங்களையும் மகரமான ஆண்கள் வழியுடைய பாடத்தில் எங்கட மக்கள் சேர்க்கிறாங்க. சாச்சா பெரியப்பா மகரம் என்பது அது எந்த சாச்சா பெரியப்பா, தன்னுடைய பெத்தெடுத்த சொந்த வாப்பாவுடைய தம்பி அல்லது நானாவாக இருக்கணும், இவர்களை தான் நாங்க வழியுடைய சாச்சா பெரியப்பா என்று இஸ்லாம் சொல்லுகிறதை ஒழிய, உம்மட தகச்சி சாட்சியிட மாப்பிள, உம்மட தாத்தா பெரியம்மட மாப்பிள பெரியப்பா, இவங்க இந்த விலாயத் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிற அந்த அதிகாரத்துக்குள்ளவர்களாக வரமாட்டார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்படி அடிப்படையே மோசமாக திருமணம் நடைபெறுகிற பொழுது, அது திருமணமாக இல்லாது இஸ்லாமிய பார்வையில் திருமணமாக நோக்கப்படாத பொழுது, நிச்சயமாக அவர்கள் சேர்ந்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவர்கள் பிரிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு எங்க சமூகத்துல சலாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னப்பா இவர் நாலு பிள்ளைய பெத்த உமாவும் வாப்பாவும் ரெண்டு பேரும் சண்டையாம் பிரிகிறாங்களாம், 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 5 பிள்ளைய பெற்றெடுத்திருக்கிறாங்க, பிள்ளையும் அந்த பிள்ளைகள் பேரன் பல பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரன் பேத்திகளை கண்டுட்டாங்க, இப்ப இங்க அப்பாவுக்கும் உம்மம்மாவுக்கும் பிரச்சனை. நல்லடியார்களே, பேரன் பேத்திகளை கண்டவர்கள், பேரன் பேட்டிகளை கண்டவங்க குடும்பத்துல பிரச்சனைப்பட்டு காவி கோட்ல நிக்கிறாங்க. காவியாருக்கும் ஆச்சரியம், பேரன் பேட்டிகளை கண்டு வயசுல கபூர் அண்ணா இன்னாண்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுது, இவங்க என்ன பிரச்சனைப்பட்டு காவி கோட்ல நிக்கிறாங்க. அடிப்படைய அவனோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து பார்த்து விசாரிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருப்பது இஸ்லாமிய முறைக்கு மாற்றமாக, இப்படி பல விஷயங்களை பேசலாம். திருமணம் நடைபெறுகிற செய்திகள் இன்னும் ஒரு பகுதிதான், பெண்களை ஏமாற்றி சில ஆண்கள் திருமணம் செய்கிறார்கள், பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்கிறார்கள். எப்படி? இதற்கு முன்னர் திருமணம் செய்திருக்கிறார், ஆனால் இப்பொழுது ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற பொழுது, இதற்கு முன்னால் நான் திருமணம் செய்யாதவன், இதற்கு முன்னால் நான் திருமணம் செய்யாதவன், நான் கன்னி என்ற தன்மையை அழியப்பெறாத ஒரு திருகாத்திரமான ஆணாக இருக்கிறேன் என்று பொய் சொல்லி திருமணம் செய்கிறார்கள். எப்படி மனைவியோடு சந்தோஷமாக வாழலாம்? எப்பயாவது ஒரு நேரம் அந்த பொம்பளைக்கு தெரிய வர போகுது, என்ன முடிக்க போகல, இவன் ஏற்கனவே ஒரு பொம்பளைய கடவுள முடிச்சிருக்கிறான், எனக்கு செய்தி சொல்லாம என்னை ஏமாற்றி முடித்தான். வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் சகோதரி, அந்த வாழ்க்கையில நிம்மதி என்பது இருக்க முடியாது. இன்னும் சில ஆண்கள் பெண்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள், பெருசா நிக்காவுடைய மஜ்லிஸ்ல 3 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா மகர் எழுதப்படுகிறது, ஆனா கொடுக்கப்படுகிற மகரை பார்த்தா வெறும் 50,000 ரூபா பெறுமதியான தங்கம் கைமாற்றம் செய்யப்படுகிறது. நிக்காவுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய போர்ம்ல அந்த பதிவுல லட்சக்கணக்கான ரூபாய் மகர் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அதாவது அந்த மஜ்லிஸ்ல சில நேரங்கள்ல 2,5,000,000 ரூபாய்க்கு பெறுமதியான தங்கம் என்று கண்முன்னே பலர்களுக்கு பூச்சாண்டி காட்டுகிறார்கள், கண்டித்து கட்டை காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தங்கம் பிரச்சனை என்று வருகிற பொழுது, காவி கோட்ல கொண்டு வந்து காட்டப்படுகிற பொழுது, வெறும் 50,000 ரூபா 3 லட்சம் ரூபா பெறுமதியான தங்கம் என்று எழுதப்பட்டது வெறும் 1 லட்சம் ரூபா கூட பெறுமதி இல்லாத தங்கமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகர் என்பது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை. சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு மகரை பற்றி இஸ்லாம் உரிமை கொடுத்திருக்கிறது என்றால், தன்னுடைய கணவன் தனக்கு தர வேண்டிய மகரை தராத பொழுது தன்னை கணவனிடத்தில் ஒப்படைக்காமலும் இருக்கலாம். நீ எனக்கு தர வேண்டிய மகரை தந்தால்தான் நான் உன்னிடத்தில் மனைவியாக முழுமையாக என்னை ஒப்படைப்பேன் என டிமாண்ட் காட்ட முடியும் என்ற அளவுக்கு இஸ்லாம் மகரை பெண்களுக்கு உரித்தானதாக ஆக்கி வைத்திருக்கிறது. எனவே அந்த மகர் பெண்கள் ஏமாற்றப்படுகிற பொழுது எப்படி இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் சகோதரி? அல்லாஹு நல்லடியார்களே, இதுல விசேஷமாக இன்னொரு பகுதி பேசுகிறதாக இருந்தால், மனைவி கணவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம் சகோதரி. விசேஷமாக பெண்களை பொறுத்தவரை, தனக்கு அவைகிற கணவன் என்பவன் உடல் ரீதியான பலமுள்ளவனாக, நம்பிக்கைக்கு மோசடி செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்பதை பெண்கள் எதிர்பார்ப்பார்கள். நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க திருமணம் செய்து கொடுக்கப்படுவதற்கு முன்னர், எந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதோ அந்த பெண் தன்னுடைய வாப்பா ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ரெண்டு வார்த்தைகளை, இன் ஹைர மனிஸ்தஜரத்தல் கவியுல் அமீன், என் வாப்பாவே நீங்க யார உங்களோட வேலைகளுக்கு நீங்க இஸ்திஜார் செய்ய போறீங்களோ, உங்களோட வேலைக்கு ஆள் தேடி கூலிக்கு பிடிக்க போறீங்களோ, அந்த நபர் அவர் கவி, உடல் ரீதியான பலசாலி பலமுள்ளவர், அதே நேரத்தில் நம்பிக்கை உள்ளவர் என்ற ரெண்டு விஷயங்களை சொல்லி காட்டினாங்க. அந்த பலசாலி என்பது சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்பிக்கை என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் வர்ணனை செய்கிறார்கள். மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களே அந்த பொம்பளை புள்ள தன்னுடைய வாப்பா ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கூட்டி கொண்டு போகுகிற பொழுது, மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்களாம், அந்த பொம்பளை புள்ளைய பார்த்து, நீங்க எனக்கு முன்னால போக வேண்டாம், எனக்கு முன்னால் போனால் சில நேரங்கள்ல காற்றினுடைய வேகத்தின் காரணமாக உங்களோட ஆடை விலகி உங்களுடைய உடம்பினுடைய தோற்றம் என் கண் முன்னே தென்படலாம், அதனால நீங்க எனக்கு பின்னுக்கு வாங்க, எந்த பக்கத்தால் நான் திரும்பணுமோ அந்த திரும்பும் பகுதிக்கு ஒரு கல்லால் அடித்து நீங்கள் சைக்கிளை செய்யுங்கள், அந்த பகுதியில் நான் திரும்பி செல்வேன். அல்லாஹ்வின்னடியார்களே, கண்ணியமானவர்களே, பொதுவாகவே மனைவியர்கள் என்பது கணவன்மாரிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த நம்பிக்கை. என்னுடைய கணவன் அவன் எனக்கு மாத்திரம், என்னுடைய கணவனுடைய கண்கள் அடுத்த பெண்களின் மீது ஹராமாக பட்டுவிடக் கூடாது, என்னுடைய கணவனுடைய கண்கள் அடுத்த பெண்களின் மீது ஹராமான பார்வையாக சென்றுவிடக் கூடாது என்பதை ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவாள். சமூக தொடர்புகளை தேடி அலைந்து திரிகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு காலமும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்த மாட்டான், சந்தோஷத்தை ஏற்படுத்த மாட்டான். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய மனைவி என்னிடத்தில் எப்படி அமானுதத்தை எதிர்பார்க்கிறாளோ, அந்த நம்பிக்கை துரோகம் இல்லாத தன்மையை எதிர்பார்க்கிறாளோ, நான் அப்படி வாழ்ந்து காட்டினால் நிச்சயமாக என்னுடைய மனைவியையும் அல்ல அதே நிலைமையில் எங்களுடைய கண் முன்னே கண் குளிர்ச்சியான மனைவியாக ஆக்கி தருவார். நாங்க செய்யற வேலையெல்லாம் குப்பாடி வேலைகள் செய்யறது, எங்கட மனைவியர்களை மட்டும் சாலிஹான பெண்களாக, ஒழுக்கமுள்ள பெண்களாக, பத்திரித்தனமான பெண்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்கள் விரும்புவார்களே ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் தபாரக வ தஆலா அப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உலகத்தில் ஏற்படுத்தவில்லை. இதனால்தான் ஹபீபுல்லா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு தன்னுடைய பெண்களுடைய அடுத்தவருடைய பெண்களுடைய விஷயத்தில் பத்தினித்தனத்துடன் நடந்து கொள்வார்களோ அவர்களுடைய பெண்களை அவர்களுக்கு அல்லாஹ் பத்தினித்தனம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பார். எனவே கனிமான் அன்பின் சகோதரர்களே, விசேஷமாக இளைஞர்கள் அன்பின் சகோதரர்களே, நாங்கள் திருமணம் செய்யறதுக்கு முன்னால அசிங்கமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. சகோதரர்களே, பல இடங்களில் பார்க்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், பெற்றோர்கள், பொறுப்புள்ளவர்கள், எங்கட புள்ள ஏதாவது தப்பித்தவரு, வித்தியாசமான ஒரு லைன்ல ஏதாவது தொடர்பு இருக்குகிறது என்று கேள்விப்பட்டுட்டா உடனே முடிவெடுக்கிறது, உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா நீ சரியா வருவாய். அல்லாஹுக்காக வேண்டி கேட்கிறேன் அன்பின் சகோதரர்களே, உங்களோட புள்ள சீரழிஞ்சு போற நிலைமையில அந்த அவர் ஆம்பளைக்கு அல்லது பொம்பளை புள்ளைக்கு இன்னொரு ஜோடிய சேர்த்து கொடுத்து அந்த ஜோடி சேர்க்கப்படுகிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ துரோகம் செய்யாதீர்கள். உங்களோட பிள்ளைய திருத்தத்துக்கு இன்னொரு கல்யாணம் கட்டி வைத்தல் என்பது அங்க முடிவாக அமைத்துக் கொள்ளாதீர்கள். சகோதரி, பல இடங்களில் பார்க்கிறோம், திருமணம் முடித்ததற்கு பிறகு தான் முன்னமே எந்த பெண்ணுடன் அல்லது எந்த ஆணுடன் தொடர்பு இருந்ததோ அந்த தொடர்பை தேடி நகருகிறவர்கள் நம்முடைய சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பெற்றெடுத்துட்டாங்க, எங்கேயோ இடத்துல தன்னுடைய ஆரம்ப தொடர்பை சந்திப்பு ஏற்படுகிறது. ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் தெரியாம ஓடி போற அசிங்கமான செயல்பாடுகள் நடந்திருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தை நடந்திருக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்துடைய குறைபாடுகள் நாம் தெரிந்த வகையில் பேசுவதாக இருந்தால் எத்தனையோ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய இஸ்லாமிய கடமையை நிறைவேற்றப்பட வேண்டியவர்கள் குடும்பத்தில் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத நிலைமையில் கணவன் மனைவியாக தொடர்ந்தும் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விளங்கியிருப்பீர்கள் நினைக்கிறேன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது ஒவ்வொருவருடைய கடமை. சகோதரனே, ஒவ்வொரு ஆணும் தன்னையும் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளை மட்டுமல்ல பொம்பளை பிள்ளைகளை விசேஷமாக ஒவ்வொரு பெற்றோரும் இந்த காலத்தில் மிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. சகோதரனே, பிள்ளைகளை நூற்றுக்கு நூற்று நாங்கள் நம்புவோம், பிள்ளைகளை நூற்றுக்கு நூறு நீங்க நம்புங்க. எங்களோட நம்பிக்கை என்பது பிள்ளைகள் மோசம் போறதுக்கு காரணமாக அமைஞ்சிடக் கூடாது. பிள்ளைகளை நம்புவோம், அதே நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனம் செலுத்த வேண்டிய பாரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபியுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போக லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பல நபிமாருடைய சரித்திரங்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் சமூகத்துடைய தலைவராக நபிமார்களாக இருந்தார்கள். அதனால தன்னுடைய உம்மத்தை தன்னுடைய உம்மத்துக்கு நசீஹத் நல்லதை சொல்லிக் கொடுத்ததை போல விசேஷமாக தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு சில மக்கள் நாங்க நினைக்கிறோம், நாங்க பெரிய தீன்தாரிகள், நாங்க தீன பத்தி படிச்சாக்கள், நாங்க அஞ்சு நேரம் தொழுகிறாக்கள், நாங்க நல்ல காரியங்களை செய்யறாக்கள், அதனால எங்கட பிள்ளைகளும் நல்ல மாதிரியே வருவாங்க. நல்லெண்ணம் தான், ஆனாலும் சகோதரர்களே, எங்கட பிள்ளைகள் மீது நாம் வைக்கிற நல்லெண்ணம் வீண் போக கூடாது. அதற்காக வேண்டி கண்காணிப்பு செய்தல் என்பது அவசியம். எங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு நசீஹத் செய்வது என்பது, எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யறாங்க என்பதை கேட்டு அறிதல் என்பது, அவர்களுடைய செய்கைகள் வழி தவறியதாக அமைகிற பொழுது அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிற அன்பின் சகோதரர்கள். எனவே திருமணம் என்று வருகிற பொழுது பொதுவாக திருமணம் வந்தா 6 மாசம் 1 வருஷம் சில இடங்களில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜோடி பொருத்தம் நல்லமா பேசி வச்சிருவோம், அடையாளம் போட்டு வச்சிருவோம், எல்லாம் செய்வாங்க அன்பின் சகோதரர்களே. 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னால ஹால் புக் பண்றாங்க, சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க, துணிமணிகளுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க. வானாம் என்று சொல்லல, வீட்டில் புள்ள தங்குவதற்காக அறைகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வானாம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் இன்னலடியார்களே, இத்துணையும் செய்கிற நாம் எப்பயாவது ஒருக்க எங்கட பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால குடும்ப வாழ்க்கைண்டா என்னது என்ற பாடம் சொல்லி கொடுத்திருப்போமா? இதெல்லாம் செய்கிறோமே சகோதரர்களே. இருந்தால் சந்தோஷம், ஆனால் செய்யப்படாததின் காரணமாக தான் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனைப்பட்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பெற்றோர்கள் பொறுப்புள்ளவர் உணர வேண்டும் சகோதரர்களே. திருமணத்துக்கான முன் ஏற்பாடுகள் பலதையும் செய்கிறோம். முயற்சி செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லாம சும்மா வயசு வந்தாச்சு அல்லது நேரம் சரியில்லை, இவருடைய தொடர்பு சரியில்லை, லைன் வித்தியாசமா போகுது, கல்யாணத்தை கட்டி கொடுப்போம் என்று முடிச்சு கொடுக்கப்படுகிற நிறைய வாழ்க்கையை பார்க்கிறோம். வாழ்க்கையை சீரழித்த குதல்லே, அதை விட உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காம சும்மா வீட்டுல வைக்கிறது நல்லது. வாழ்க்கையில் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் பிரிகிறதாக இருந்தாலும் அந்த பிரிவும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பேசித்தான் இருக்கிறார். சுருக்கம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், கணவன் மனைவியாக வாழுகிற பொழுது நல்ல வகையான தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி சரிவரல்ல, நான் எவ்வளவுதான் நல்லதாக வாழ முயற்சி செய்தாலும் இந்த நிலப்பாடு, இந்த குடும்பத்துடைய தொடர்பு, இந்த மருமகனுடைய அல்லது இந்த மருமகனுடைய தொடர்பு சரிவரல்ல என்ற நிலைமை ஏற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அடுக்கிக் கொண்டு பிரச்சனைப்பட்டுக் கொண்டு போலீசும் கோர்ட்டும் கையுமா ஏறி இறங்க தேவையில்ல. அல்லாஹ் சொல்கிறான், யாரும் யாருக்கும் அநியாயம் இல்லாம உபகாரத்துடைய நிலைமையில உங்களோட பிரிவையும் ஏற்படுத்திக்கோங்க. இஸ்லாம் சொல்வது நீங்கள் வாழ்வதாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்க, அப்படி இல்ல பிரிகிறதாக இருந்தாலும் சந்தோஷமாக பிரிங்க. இதுதான் இஸ்லாம் சகோதரி. எனவே கனிமன் அல்லாஹுவின் நேரடியார்களே, திருமணத்துடைய காலத்தை பொதுவாக நம்முடைய சமூகம் செவ்வாருடைய மாதம் வந்துவிட்டால் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். எனவே திருமணத்துடைய பல ஏற்பாடுகள்ல குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய பெருமிதத்தையும் அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சகோதரர்களே. மாமியோட எப்படி பேசணும், மாமாவோட எப்படி பேசணும். நான் பொதுவாக சொல்வது பெத்தெடுத்த உம்மாவையும் பாப்பாவையும் மதிக்க தெரியாதவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தான் திருமணம் முடித்ததற்கு பிறகு தன்னுடைய மாமியையும் மாமாவையும் மிதிக்கவும் தயங்க மாட்டார். என் பெத்தெடுத்த உமா பாப்பாவுடைய அழகான தொடர்புகள் பிள்ளைக்கு இல்லாட்டி, பெத்தெடுத்த உமா பாப்பாவுக்கு கண்ணியம் செலுத்த தெரியாட்டி, பெத்தெடுத்த உமா பாப்பாவுடைய நசீகத்தை உபதேசத்தை செவிமடுக்க தெரியலாண்டா, அடுத்தவங்க சொல்லி எங்க ஏற போகுது இதுகளுக்கு. எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோகடிக்காது எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அது திருமணத்துடைய விஷயத்துல விசேஷமாக சொல்கிறோம், எங்கேயோ யாரோ ஒரு பார்த்தால் எங்கேயோ ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு என்பதற்காக உமா பாப்பாவுடைய உள்ளங்களை நோகடிச்சு கொள்ளணும். திருமண பந்தத்துல கால் வைக்க போகாதீங்க. அது பெண்களுடைய விஷயத்துல அந்த திருமணமே செல்லுபடியாகாது. ஆண்களுடைய விடயமாக இருந்தாலும் பெற்றெடுத்த உமா பாப்பாவுடைய உள்ளங்கள் நோகுகிற நிலைமை நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் காலடி வைத்து வைத்தால் அந்த பெற்றோருடைய கவலையே நம்முடைய வாழ்க்கையில் கவலையினுடைய ஆரம்பமாக ஆகிவிடும். இன்னைக்கு உலகத்துல நாங்க பார்க்கிறோம். உங்களோட குடும்பங்களையும் நீங்க அனுபவ ரீதியாக கண்டிருப்பீங்க அன்பின் சகோதரி. எனவே கனிமன் அல்லாஹ்வின் நேரடியார்களே, திருமணம் என்பது மிக புனிதமானது சகோதரர்களே. திருமணம் என்பது நபிமார்களை கொண்டு அல்லாஹ் செய்வித்த ஒரு செயல்பாடு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை. உலகத்தில் வந்த அநேகமான நபிமார்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், அந்த நபிமார்களுக்கு நாம் திருமணம் செய்து கொடுத்தோம், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிச்சலங்கள் பாக்கியத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது மிக முக்கிய புனிதமானது. கணவன் மனைவி என்ற தொடர்பு என்பது அது பழக பழக புளிக்க வேண்டியதல்ல, அது இனிக்க வேண்டியது சகோதரர். எத்தனையோ நபர்கள் லவ் பண்ணி திருமணம் செய்வாங்களா, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போன்ற கூத்தெல்லாம் போட்டாச்சு, கல்யாணம் முடிச்ச முதலிரவே ரெண்டு பேருக்கும் சண்டை. எனவே அன்பின் சகோதரர்களே, இஸ்லாம் என்பது திருமணம் என்பது மிக புனிதமாக கருதுகிறது. எனவே அந்த புனிதத்தை நாம் பாதுகாப்போமே ஆனால் நம்முடைய சமூகம் பாதுகாக்கப்படும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள். நாங்கள் அந்த புனிதத்துவத்தை இல்லாமல் ஆக்கணும்டா, அதனால பாதிக்கப்படுகிறது. எங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற பொழுது குடும்பம், அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிற பொழுது சமூகம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த நிலைமைகளை சமூகத்துல நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எனவே வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் குடும்ப பெருமிதங்களை, குடும்ப பெருமதிகளை, குடும்பத்துடைய புனிதத்துவத்தை பாதுகாக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. இஸ்லாம் சொல்லுகிறதின் பிரகாரம் எங்கட குடும்ப வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதற்கான வழிகளை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிற வழிகளை பின்பற்றுகிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. விசேஷமாக வாலிபர்களை, யுவதிகளை குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுப்போடு, சகிப்பு தன்மையோடு, புரிந்துணர்வோடு வாழுகிற பாக்கியத்தை தந்தருவானாக. வாசர் தாவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.